بسم الله الرحمن الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய தீனை மார்க்கத்தை கற்று விளங்குகின்ற ஒரு உன்னதமான சபையில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்றைய நமது தலைப்பாக விருந்துடைய சில ஒழுங்குகள் தொடர்பாக குர்ஆன் சுன்னா நமக்கு காட்டுகின்ற சில வழிகாட்டல்களை நினைவூட்டலாம் நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மிகவும் ஆர்வப்படுத்துகின்ற ஒரு விஷயம்தான் இத்ஆமு தஆம், அதாவது ஏழைகளுக்கு உணவளித்தல் என்ற இந்த பகுதி. வயுதிஇமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வயதீமம் வஅஸீரா இன்னமா நுதிமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. அவர்கள் ஏழைகள், அதேபோன்று அனாதைகள், கைதிகளுக்கு அவர்கள் உணவளிப்பார்கள். அல்லாஹு மீதுள்ள முஹப்பத், அந்த விருப்பம், அந்த அடிப்படையிலே அந்த சிறப்புக்குரிய காரியத்தை அவர்கள் செய்வார்கள். அதை நிறைவேற்றுகின்ற அவர்கள் எப்படி கூறுவார்கள் என்றால், நாம் உங்களுக்கு அல்லாஹுடைய திருமுகத்துக்காகவே தவிர நாம் உங்களுக்கு உணவளிக்கவில்லை, நாம் இதன் மூலம் உங்களிடம் எந்த ஒரு கூலியையும் எந்த ஒரு நன்றியையும் நாம் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை என்றும் கூறுவார்கள். நறுமை சகோதரர்களே, நாங்கள் பெரும்பாலும் பார்க்கிறோம், அதாவது பிறருக்கு உதவுதல் என்ற பகுதி, ஏழைகள் வறியோருக்கு உதவுதல் என்ற பகுதியை நீங்கள் எடுத்தீங்கன்னா பெரும்பாலும் அதில் விளம்பரம் இருக்கும். விளம்பரத்துக்காக, மக்களுடைய புகழுக்காக, பாராட்டுக்காக இதை அதிகம் செய்வதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் இதை அல்லாஹுடைய திருப்திக்காக, திருப்பொருத்தத்துக்காகத்தான் இதை செய்வார், வேறு எந்த ஒரு நோக்கமும் அதில் இருக்காது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. இப்படி நீங்கள் அல் குர்ஆனில் பல இடங்களில் எந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், அதாவது சக்கர் என்று சொல்லப்படுகின்ற நரகம், பயங்கரமான அந்த நரகத்திலே தள்ளப்படுபவர்கள் அவர்களிடம் கேட்கப்படும், நீங்கள் ஏன் இந்த நரகத்துக்கு தள்ளப்பட்டீர்கள் என்று கேட்கப்படும் போது அவர்கள் முதலாவது சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நாம் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. இரண்டாவது அவர்கள் சொல்வது, வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாம் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக இருக்கவில்லை. தொழுகைக்கு அடுத்து சுபஹானல்லாஹ். அப்ப எது வருது என்றால், இப்ப ஏழைகளுக்கு உணவளித்தல் என்ற பகுதி அப்ப இந்த அளவு ஒரு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நர்மையான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே அல் குர்ஆன் வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கின்ற போது இந்த விருந்து தொடர்பாக பேசுகின்ற பகுதியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றோடு தொடர்புபடுத்தி குர்ஆன் பேசுகின்ற இரண்டு இடங்களை நாம் பார்க்கலாம். அதிலே ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா 15வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்திலே சொல்கின்ற போது வனபிஹும் அம்பைஃபி இப்ராஹிம், அல்லாஹு தஆலா இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விருந்தினரை பற்றி நீங்க அவர்களுக்கு அறிவிப்பீராக என்று அல்லாஹ் சொல்றான். இந்த செய்தியை நீங்க என்ன செய்யுங்க, அறிவியுங்கள் என்றால் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அதை நீங்க என்ன செய்யுங்க, அறிவியுங்கள். அவர்கள் சலாம் சொன்னவர்களாக என்ன செய்தார்கள், அங்கே வந்து நுழைகிறார்கள். சலாம் சொன்னவர்களாக நுழைந்தார்கள். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்திலே அச்சம் கொண்டார்கள், பயம் கொண்டார்கள். என்ன, அறிமுகம் அற்றவங்களா இருக்கிறாங்க. அவங்க வந்து மார்க்கத்தை இஸ்லாத்தை மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள், பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அந்த ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லை. அப்ப அறிமுகமற்றவர்கள் வருகின்ற போது அவர்களுக்கு ஒரு பயம் உருவாகிறது. அந்த நேரத்தில் அவர் சொல்வார்கள், லா தௌஜல், நீங்கள் பயப்படாதீர்கள், நாம் உங்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு பிள்ளையை கொண்டு நாம் உங்களுக்கு நன்மாராயம் வழங்குகிறோம் என்று வருகின்ற செய்திகள். அதே போன்று நீங்கள் 51வது அத்தியாயத்திலே பார்க்கலாம், 24வது வசனமாக ஹல் அதாக ஹதீஸ் உலைஃப் இப்ராஹிம் அல் முக்ரமீன். இங்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கண்ணியமிக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த விருந்தினர்களுடைய செய்தி நபியே உமக்கு வந்ததா என்று அல்லாஹ் கேட்கிறான். அங்கு சொல்கிறான் அதை அறிவியுங்கள் என்று, இதில் சொல்கிறான் அந்த செய்தி உமக்கு வந்ததா என்று சொல்லிவிட்டு, அவர்கள் சலாம் சொன்னவர்களாக, உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக என்று அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு அவர்கள் நுழைகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுக்குள்ள எண்ணிக்கொள்றாங்க, நினைக்கிறாங்க இவங்க வந்து அறிமுகம் இல்லாத ஒரு கூட்டத்தினராக இவர்கள் இருக்கிறார்களே என்ற ஒரு ஒரு எண்ணம் அவர்களுக்குள் எழுகிறது. அறிமுகம் இல்லாதவங்களாக இருக்கிறாங்களே. ஆனால் அறிமுகம் இல்லாதவர்களாக இருந்தும் சுப்ஹானல்லாஹ், அவர் என்ன செய்தாரு, ஃபராஹ இலா அஹலிஹி ஃபஜா அபி இஜ்ரின் சமீன், அதாவது அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினரிடம் விரைந்து சென்று ஒரு கொளுத்த ஒரு கன்றை, அவர்கள் காளை கன்றை என்ன செய்தாங்க, அவர்கள் பொறித்து சமைத்து கொண்டு வந்து ஃபகர்ரபஹு அவர்களுக்கு முன்னால் வைக்கிறான். வைத்து நீங்கள் அலா தக்குலூன், இதை உண்ண மாட்டீர்களா, சாப்பிட மாட்டீர்களா, அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பயம் திரும்ப உருவாகிறது. ஏற்கனவே அறிமுகம் இல்லாதவர்கள் என்று அவங்களே நினைக்கிறாங்க. திரும்ப உணவு கொண்டு வந்து தயாரித்து அவர்களுக்கு முன்னால் வைத்த போது அவர்கள் சாப்பிடவில்லை. திரும்ப அவர்களுடைய பயம் அதிகரிக்கிறது. அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி குழந்தையை கொண்டு அந்த நன்மாராயத்தை, அல்லாஹுடமிருந்து கிடைத்த அந்த பஷாரத்தை அவர்கள் வழங்குகிறார்கள். அப்ப இதில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்ப எந்த அளவு அவர்கள் விருந்து உபசாரம் செய்வதில் அந்த உயர்ந்த முன்மாதிரி மிக்க அந்த பண்பை கொண்டவர்களாக இருந்தார்கள். அறிமுகம் இல்லாதவர்கள் ஆனா என்ன செய்யறாங்க, உடனே அவர்களிடம் இருந்த சிறந்த ஒன்றை, ஒரு கொளுத்த ஒரு காளை கன்றதா என்ன செய்யறாங்க, அவர்கள் உணவாக தயாரித்தார்கள். அதை கொண்டு வந்து அவர்களுக்கு பக்கத்திலே வைக்கிறாங்க. இப்படி எல்லாம் அவர்களுக்கு சங்கை செய்தார்கள் என்ற செய்தி அல்லாஹு தஆலா குர்ஆனில் அதை சொல்கிறான் என்றால் அதில் நிறைய முன்மாதிரி இருக்கிறது. அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்ற நர்மையான சகோதரர்களே, நீங்கள் அல் குர்ஆனிலே இன்னும் இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளிலே நீங்கள் பார்க்கலாம். அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாம் இதே சம்பவத்தோடு சம்பந்தப்படுத்தி தான் அது வருகிறது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தி, அதே மலக்குகள், அதே வானவர்கள் தான் இங்கே வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்த அதே வானவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் வருகிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நீங்க எதற்கு வந்திருக்கிறீங்க என்று கேட்கும்போது, நாங்கள் லூத்துடைய சமுதாயத்தை அழிப்பதற்கு தான் என்ன செய்திருக்கிறோம், அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று என்ன செய்யறாங்க, அவங்க சொல்றாங்க. அப்ப அப்படி வருகின்ற போது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டுக்கு வராங்க, அந்த பகுதிக்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சூழல் என்பது நெருக்கடியாக இருக்குது. அவ்வளவு என்னது, அந்த மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அவர்களுக்கு செவி சாய்க்கவும் இல்லை, அவர்களுக்கு எதிராக அதே போன்று மோசமான அந்த ஓரின சேருக்கு என்ற அந்த மோசமான ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருக்கிறது. அப்ப இவங்க வந்து யாரு, இவர்கள் அழகான தோற்றத்தில் வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இவர்கள் வலம்மா ஜாஅத் ருசுலுன், அல்லாஹ் சொல்கிறான், எமது தூதர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தபோது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியும் கவலையும், என்ன அதாவது, எனது விருந்தாளிகள், இந்த விருந்தாளிகளை எனக்கு உரிய முறையிலே கண்ணியப்படுத்த முடியாமல் போய்விடுமே என்ற அந்த கவலை தான் அவங்களுக்கு இருக்குது. அந்த நேரத்தில் அவங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதா யோமுன் அசீப், இது எனக்கு ஒரு நெருக்கடியான ஒரு நாள் என்று சொல்கிறார்கள். அந்த விருந்தாளிகள், இந்த விருந்தாளிகளோட அவங்க எவ்வளவு மோசமாக அந்த ஊரில் உள்ளவங்க நடந்து கொள்வாங்க என்பது அவருக்கு தெரியும். அதனால சொல்றாங்க, இது ஒரு நெருக்கடியான நாள். அப்ப இந்த செய்தி அங்க ஊர்ல பரவுது. ஊர்ல பரவின உடனே ஊரில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்க படையெடுக்கிறாங்க, அந்த மோசமான கூட்டம், யுஹ்ரவுன இலை, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு தான் அவர்கள் விரைந்தோடி வந்தார்கள். எதற்கு, அந்த மோசமான காரியத்தை செய்வதற்கு, அந்த மோசமான காரியம் அதை செய்வதற்கு தான் வருகிறார்கள். அந்த நேரத்தில் அவங்க லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிலைமை சுபஹானல்லாஹ், அவர்கள் சொல்கிறார்கள், கால யா கௌமி, சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார்கள், ஹா உலாயி பனாதி, இதோ எனது பெண் மக்கள் இருக்கிறார்கள், அவங்க பரிசுத்தமானவர்கள், அவர்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், ஃபத்தகுல்லா சொல்கிறார்கள், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், வலா துஹ்ஸூனி ஃபீ ளைஃபி, எனது விருந்தினர்களை நீங்க என்ன செய்திடாதீங்க, அவர்களை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள் அப்படி என்று சொல்லி சொல்கிறார்கள். இந்த விருந்தினர்கள் விஷயத்தில் என்ன நீங்க கேவலப்படுத்திடாதீங்க, இப்படி சொல்கிறார்கள். அலைஸ மின்கும் ரஜுலுன் ரஷீத், உங்களை ஒருத்தனாவது நல்லவன் இல்லையான்னு கேட்கிறாங்க, உங்களை ஒருத்தனாவது ஒரு நல்லவன் கிடையாதா என்று கேட்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், அப்ப விருந்தினரை கண்ணியப்படுத்துதல் என்ற பகுதி, அதுல அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு முக்கியத்துவம், அந்த ஒரு சூழல் இல்லாத போது எவ்வளவு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்பதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த செய்தி 11வது அத்தியாயத்தில் 77-78 ஆகிய வசனங்கள், 15வது அத்தியாயத்தில் நீங்க பார்க்கலாம், 66-67 இந்த வசனங்கள்ல கூட என்ன செய்தி, லூத் அலைஹிஸ்ஸலாமிடம் மாணவர்கள் வந்த நேரத்தில் என்ன செய்தார்கள், சந்தோஷப்பட்டவர்களாக இவர்கள் வந்தார்கள். என்னது, அவங்க அழகான தோற்றத்தில் இளைஞர்கள் வாலிபர்களாக வந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் மகிழ்ச்சியுடன் இந்த மோசமான காரியத்தை செய்யக்கூடிய இந்த சாரார் வந்து சேர்ந்தார்கள். அந்த நேரத்தில் கூட லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறார்கள், இவர்கள் எனது விருந்தினர்கள், நீங்கள் இவர்களுடைய விஷயத்தில் என்னை அவமானப்படுத்தி விடாதீர்கள், என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள், அல்லாஹுவை அஞ்சுங்கள் என்று சொல்லி, அல்லாஹுவை பயப்படுங்கள், என்னை கேவலப்படுத்தாதீர்கள். அந்த நேரத்தில் என்ன செய்தார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்த அந்த விருந்தினர் விஷயத்தில் அவர்கள் மோசமாக நடந்து கொள்வதற்கு முற்பட்ட போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய பார்வைகளை நாம் பிடுங்கினோம், பார்வைகள் அப்படியே பிடுங்கப்பட்டு விட்டது, குருடர்களாக நாம் அவர்களை ஆக்கினோம் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்ப எனவே என் அருமையான சகோதரர்களே, அப்ப நீங்க எடுத்து பாருங்க, இந்த இடத்திலும் விருந்தினர்கள் என்ற அவர்களுக்குரிய கண்ணியமும் சிறப்பும், அவர்களை கேவலப்படுத்த முனைந்த போது அல்லாஹ் அவர்களை தண்டித்தான் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த விருந்தினர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள்ல சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தில் நீங்க ஒரு செய்தியை பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், இந்த இரண்டு இவர்கள் இருவரும் இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, அந்த ஒரு பிரயாணம் நாங்க பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்வியை பெறுவதற்காக அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பயணிக்கிறார்கள். அதிலே மூன்று நிகழ்வுகள், அந்த மூன்று நிகழ்வுகள்ல ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், அவங்க ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல போய் என்ன செய்யறாங்க, எமக்கு விருந்தாளிங்கள்னு கேட்கிறாங்க. எமக்கு விருந்தாளிங்கன்னு சொல்லி போய் கேட்கும் போது அவர்கள் விருந்தளிக்க மறுத்து விட்டார்கள், அவர்கள் விருந்தளிக்க மறுத்து விட்டார்கள் என்பதை அந்த செய்தி குர்ஆன் நீங்க பார்க்கலாம், 18வது அத்தியாயத்தினுடைய 77வது வசனம். அந்த நேரத்தில் அந்த வீட்டில் வந்து என்னது, ஒரு சுவர் விழுவதற்கு அப்படி என்று இருக்குது, விழ போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அந்த நேரத்தில் அந்த சுவர் என்ன செய்யறாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அப்படி அதை வந்து பிடித்து அப்படியே நிறுத்துகிறார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, இதற்கு நீங்க ஏதாவது ஒரு கூலி எடுத்திருக்கலாமே, என விருந்து தருவதற்கும் மறுத்தார்கள் அப்படி என்று சொல்லி சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அதற்குரிய விளக்கத்தை சொல்கிறார்கள். இது இரண்டு அனாதை சிறுவர்களுக்குரியது, அதற்கு கீழ் என்னது பொக்கிஷம் இருக்கிறது, அது அவர்களுக்குரியது. அவர்களுடைய பெற்றோர் சாலிஹான் ஒரு மனிதர், அவர்கள் உரிய அந்த வயதை அடைந்து அவர்கள் அதை அதற்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும், அதைத்தான் நான் விரும்பினேன் என்று அவர் விளங்கப்படுத்துகிறார். அப்ப இதுல கூட நீங்க என்ன செய்யலாம், இந்த ஒரு செய்தியை பார்க்கலாம், விருந்து அவர்கள் விருந்து அளிக்குமாறு கேட்டு மறுத்த செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி குர்ஆன்ல இப்படி விருந்தை பற்றி பேசக்கூடிய இடங்கள். அடுத்ததாக இதிலே நாம் ஹதீஸுகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானோடு தொடர்புபடுத்தி சொன்ன செய்திகள், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் என்று சொல்லிவிட்டு, அவர் அண்டை வீட்டாரை நோய்க்காமல் இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள். எவர் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும் என்று சொல்கிறார்கள். அதேபோன்று எவர் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும். புகாரிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்யக்கூடிய செய்தி. அப்ப இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஈமானோடு இணைத்து எதை பேசப்படுது என்று சொன்னால், விருந்தினரை கண்ணியப்படுத்தல், விருந்தினரை உபசரித்தல் என்ற பகுதி வந்து ஈமானோடு தொடர்புபடுத்தி பேசப்படுகின்ற ஒரு பகுதி என்பது. அப்ப இதன் ஊடாக இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணரலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்பிலே நாம் சில ஒழுங்குகளை பார்ப்போம். இதுல வந்து விருந்து அளிப்பவர், விருந்து அளிக்கப்படுபவர், இந்த இரண்டு சாராருக்கும் சில ஒழுங்குகளை மார்க்கம் காட்டியிருக்கிறது. அந்த ஒழுங்குகளை இங்கே பார்ப்பதுதான் இந்த தலைப்புடைய முக்கியமான நோக்கம். இதுல முதலாவது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, நமக்கு ஒரு விருந்துக்காக அழைப்பு வருகின்ற போது அதை நாம் ஏற்றுக்கொள்வது, இது ஒரு மூமினிடம் இருக்க வேண்டிய பண்பாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், புகாரியில் நீங்க இந்த செய்தியை பார்க்கலாம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்யக்கூடிய செய்தி, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ரிவாயத்துகள் 6 சில ரிவாயத்துகள் 5 வருகிறது. அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற போது, சலாம் சொன்னால் அதற்கு பதில் சொல்வது, ஒரு முஸ்லீம் சலாம் சொல்கிறாரா அதற்கு என்ன செய்ய வேண்டும், பதில் சொல்வது கடமை. முகத்தை திருப்பி செல்வதோ அதை சலாத்தை கேட்காது போன்று செல்வதோ அல்ல. அல்லது தலையை, நிறைய பேர் தலையால் தான் சைகை செய்வாங்க, சலாத்துக்கு பதில் என்னது தலையால் சைகை செய்வது, இப்படி நீங்க பார்க்கலாம். அது யாரு சலாம் சொல்றாரோ அவரை பொறுத்து இருக்கு பதில், இல்லைங்களா? அது வரக்கூடிய டோன் சவுண்ட் எல்லாம் என்னது, யாரிடமிருந்து சலாம் வருதோ அதுக்கு ஏற்ப இருக்கும், இல்லைங்களா? சாதாரண ஒருத்தர்னா சும்மா தலையால் அசைக்கிற மாதிரி. இப்படி இல்ல, ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போன்று ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்வது, ஒரு ஜனாதாவை பின்தொடர்வது, அதே போன்று விருந்துக்கு அழைத்தால் அதற்கு பதிலளிப்பது, விருந்துக்கு அழைக்கிறாங்களா அதற்கு அதை ஏற்றுக்கொள்வதும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உள்ளது, கடமைகளில் உள்ள ஒரு விஷயம். அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார் என்றால் அதற்கு இரஹமுக்கல்லாஹ் என்று சொல்லி பதிலளிப்பது. எனவே இந்த ஹதீஸை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதில் ஒருவர் நம்மை விருந்துக்காக அழைக்கின்ற போது, ஒரு முஸ்லீம் அழைக்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்வது நாம் அவருக்கு செய்கின்ற கடமைகளில் உள்ளது. அதே போன்று புகாரியில் நீங்க பார்க்கலாம் இன்னொரு செய்தியை, 5178 செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது ஒரு ஆட்டினுடைய ஒரு கால், அதனுடைய கீழ்பகுதி, அதை வந்து ஒருவர் விருந்தாக உணவாக தயாரித்து என்னை அழைத்தாலும் நான் அந்த அழைப்பை ஏற்று அந்த விருந்தில் கலந்து கொள்வேன். யார் சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்று நீங்க எடுத்து பாருங்க, நமது சமுதாயத்தில் இதுல எவ்வளவு வந்து மடமைகள் பரவி இருக்குதுன்னு பாருங்க. நமது சமுதாயத்தில் நிறைய ஈகோக்கள், வரட்டு கௌரவங்கள் இதுல நிறைய பார்க்கப்படும். எதுல இந்த விருந்து விஷயங்கள் நீங்க எடுத்து பாருங்க, அதுல வந்து என்ன செய்வாங்க, அப்படி அப்படி அவமதிச்சிட்டாரு, இப்படி செஞ்சிட்டாரு, இப்படி எல்லாம் நாங்க பாக்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹானல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒரு சாதாரண ஒரு உணவை தயாரித்து, அதான் சொல்ல வராங்க, ஒரு சாதாரண ஒரு உணவை தயாரித்து என்னை அழைத்தாலும் அந்த அழைப்பை நான் என்ன செய்வேன், ஏற்றுக்கொள்வேன். அதற்கு நான் செவிசாய்ப்பேன் என்று சொல்றாங்க. நீங்க எடுத்து பாருங்க, இன்று சிலவங்க என்ன நினைக்கிறாங்க, அதாவது உணவு விருந்து என்று சொன்னா இந்த மாதிரி இருந்தாதான் விருந்து, இவைகள் எல்லாம் இருந்தாதான் விருந்து, இல்லை என்றால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, எம்மை அழைத்து அவமதித்து விட்டார்கள், எங்களை உரிய முறையில் கண்ணியப்படுத்தல, பாக்குறோமா இல்லையா? இந்த இது வந்து யாரு, நீங்க இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள உள்ளவர்களுடைய நிலை. நான் சொல்றது யாரு, மார்க்கத்தை குர்ஆன் சுன்னாவ பேணக்கூடியவர்கள் என்ற இந்த பகுதி எடுத்தா கூட இந்த ஜாகிலியத்தை நீங்க பார்க்கலாம், இந்த நிலையை நீங்க பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல எந்த அளவு பணிவாக நடந்து கொண்டாங்க என்பதற்கு நிறைய செய்திகள் இருக்குது. எப்படியெல்லாம் இதுல பணிவாக இருந்திருக்கிறாங்க. இதுல நீங்க இன்னொரு விஷயம் கவனிக்கணும், விருந்து என்று சொல்கின்ற போது அதுல வந்து வலிமா என்பது நமக்கு தெரியும், திருமண விருந்து. இதற்கு இஸ்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குது. இதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இதற்கு இஸ்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறத நீங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், புகாரில நீங்க பாருங்க 5173வது செய்தியாக அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில, உங்கள ஒருவரை வந்து வலிமா விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அதற்கு நீங்கள் சமூகம் அளிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி என்ன செய்து, அதற்கு நீங்கள் சமூகம் அளித்தாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே போன்று புகாரில மற்றொரு செய்தியை பாருங்க, அபு மூசா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மூன்று விஷயங்களை சொல்றாங்க. அதில் ஒன்று என்னது, எதிரிடமிருந்து கைதியை விடுதலை செய்ய, ஒரு கைதிகள் கைதிகளா இருக்கிறாங்களா, கைதிகளை விடுதலை செய்வதற்கு விடுவிப்பதற்கு நீங்க என்ன செய்ய உதவுங்க. அதே போன்று வலிமா விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அதற்கு நீங்கள் பதில் அளியுங்கள். அதே போன்று மூன்றாவது சொல்கிறார்கள், ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவரை நோய் விசாரிக்க செல்லுங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்தியும் அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுங்க. மற்றொரு செய்தியை புகாரில் நீங்க பார்க்கலாம், அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நீங்கள் வலிமா விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அதற்கு அதை நீங்கள் ஏற்று அதற்கு சமூகம் அளிக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னா, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில அவங்க வந்து நோன்போடு இருந்தாலும் போவாங்க. அவங்க நோன்போடு, சுன்னத்தான நோன்போடு இருந்தாலும் என்ன செய்வாங்க, கடமையான நோன்பல்ல உபரியான நோன்பு, சுன்னத்தான நோன்போடு இருந்தாலும் அவர்கள் என்ன செய்வார்கள், கலந்து கொள்வார்கள் என்ற செய்தியை நீங்க புகாரில பார்க்கலாம். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிகாட்டல சொல்றாங்க. என்ன வழிகாட்டல், உங்களுக்கு வந்து என்ன செய்யப்படுது, வலிமா விருந்துக்கு அழைக்கப்படுகின்ற போது நீங்க வந்து அதற்கு செவிசாய்க்க வேண்டும். நீங்க நோன்பாளியாக இருக்கிறீங்களா, நீங்க வந்து உபரியான நோன்போடு இருக்கிறீங்க, அப்படி அந்த நேரத்தில் நீங்க அங்க போய் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும், அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். நீங்க வந்து நோன்போடு இல்லையா, நீங்க என்ன செய்ய வேண்டும், உணவை உட்கொள்ள வேண்டும். இது நீங்க முஸ்லீம்ல இந்த செய்தியை பார்க்கலாம், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அப்ப எனவே நாங்க என்ன செய்யக்கூடாது, நான் நோன்போடு இருக்கிறேன் சொல்லி போகாம இருக்க முடியாது. ஒருத்தர் வந்து நோன்போடு இருக்கிறாரு, அவருக்கு அழைப்பு வருது, அவர் போக வேண்டும், போய் என்ன செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி நோன்போடு இல்லையா, அவருக்கு என்ன செய்யலாம், உணவை உட்கொள்ளலாம். இன்னும் சில ரிவாயத்துகளை நீங்க பார்க்கலாம், சுன்னத்தான நோன்புகளை விடுவதற்கு கூட அனுமதி இருக்கு. சுன்னத்தான நோன்புகளை விடுவதற்கு கூட என்ன இருக்குது, அனுமதி இருக்குது. சொல்லுங்க, அனுமதி வழங்கிய செய்திகளும் இருக்கின்றன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்திகள் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து வலிமா விருந்து அதை அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளதுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய நிறைய செய்திகள். ஒரு செய்தியில நீங்க பார்க்கலாம், புகாரியில அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கக்கூடிய செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க சில பெண்கள், அதே போன்று சிறுவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு வலிமா விருந்துக்கு போய் வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி வந்து கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, எழுந்து செல்கிறார்கள். எழுந்து அவர்கள் பக்கமாக சென்று இவங்க சொல்றாங்க, அல்லாஹும் அந்தும் மின் அஹப்பன் நாஸ் இலைய, யா அல்லாஹ், இவர்கள் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர்கள், எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர்கள் என்று இவர்கள் சொல்கிறாங்க. அவங்களை பார்த்து சொல்றாங்க, யாரை பார்த்து சொல்றாங்க, அந்த வலிமா விருந்தில கலந்து கொண்டு திரும்பி வரக்கூடியவர்களிடம் அங்கு போய் அவர்களோடு மகிழ்ச்சியாக அவர்களை பார்த்த வண்ணம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, எனக்கு இவர்கள் மக்களிலே மிகவும் விருப்பத்துக்குரியவங்க. அப்ப இது உங்களுக்கு என்ன தெரியுது, என்ன உங்களுக்கு புரியுது, ரசூலுல்லாஹ் இதை விரும்பினார்கள். அப்ப அந்த விருந்துக்கு போய் வரக்கூடியவர்கள், அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்பவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்கள் என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய ஆதாரம். அப்ப இந்த செய்திகள் தான் நாங்க என்ன செய்யணும், நாம் நிறைய ஆதாரப்பூர்வமான செய்திகள் இவைகள் புகாரி முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்திகள். அதே போன்று அடுத்து நீங்க பார்க்கலாம், இதில் உள்ள மோசமான ஒரு பகுதி என்ன, புகாரியில் நீங்க பார்க்கலாம் அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிக்கக்கூடிய ஒரு செய்தி, அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய செய்தியில, அதாவது இந்த உணவுகளிலே மிக மோசமானது இந்த வலிமா, வலிமா என்று சொல்றாங்க, உணவுலே மிக மோசமானது தாமுல் வலிமா, வலிமாவுடைய உணவு என்று சொல்லாங்க, சொல்றாங்க, சொல்லிட்டு என்ன சொல்றாங்கடா, அதாவது அந்த ஏன் அந்த மோசமான நிலை அது அடையுது என்று சொன்னால், அதில் வந்து என்ன செய்யப்படுகிறார்கள் என்றால், செல்வந்தர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டு ஏழைகள் விடப்படுவார்கள் என்று சொன்னால் அது மோசமானது. அது என்னது, மோசமானது விருந்துகள்ல அந்த வலிமா மிக மோசமானது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். யாரு இந்த வலிமா விருந்துக்குரிய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் மாறு செய்தவர், அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் மாறு செய்தவர். அந்த அழைப்பை வந்து என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்ப சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களை, இதுல ரெண்டு பகுதி இருக்கு, ஒன்று என்னது மோசமானது என்று ரசூலுல்லாஹ் எந்த வலிமாவை சொல்றாங்கடா, அதுல வந்து செல்வந்தர்கள் மாத்திரம் அழைக்கப்படுகிறார்கள், ஏழைகள் விடப்படுகிறார்கள். அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதாவது இதா ஹுஸ்ஸல் கனி, செல்வந்தர்கள் மாத்திரம் அழைக்கப்படுவாங்க என்று சொன்னா, ஏழைகள் விடப்படுவார்கள் என்றால் நாம் அதற்கு பதிலளிக்க கூடாது என்றுதான் ஏவப்பட்டோம் என்று சொல்றாங்க. அதற்கு நாங்க கலந்து கொள்ள கூடாது என்றுதான் ஏவப்பட்டோம் என்ற செய்திய இமாம் இப்னு ஹஜர் அவங்க ஃபத்ஹுல் பாரியில குறிப்பிடுகிறார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்தியின் அடிப்படையில் நீங்க கவனிச்சீங்க என்று சொன்னா, இன்னொரு செய்தியில நீங்க பார்க்கலாம், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய அந்த செய்தியில, அதாவது எவர்கள் வந்து அழைப்பை ஏற்றுக்கொள்வாங்களோ, எவர்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்வார்களோ அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள், எவங்க வந்து அழைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அதுல வந்து ஏழைகள் எடுத்தீங்கன்னா, ஏழைகள் யாரு, தேவையுடையவங்க, அவங்க ஒரு வேளை உணவு கிடைக்காதாண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்க, அப்ப அவங்களுக்கு அழைப்பு வந்தா என்ன செய்வாங்க, அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள். செல்வந்தர்களை பொறுத்தவரையில அவங்களுக்கு அப்படி ஒரு தேவை இருக்குதா, அவர்களுக்கு உணவு தாராளமாக இருக்குது, அப்ப அவங்க என்ன செய்வாங்க, பெரும்பாலும் சில பொழுதுகள்ல வரமாட்டார்கள், அவர்களுக்கு தேவை இருக்காது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கடா, தேவையுடையவர்கள் தடுக்கப்படுகிறார்கள், தேவையுடையவங்க என்ன செய்யப்படுறாங்க, அவங்களுக்கு அழைப்பு கிடையாது, யாரு தேவையற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அழைப்பு போகுது. பாக்குறோமா இல்லையா, நாங்க கூட அவரெல்லாம் விடக்கூடாது, அவங்க முக்கியமான ஆட்கள், அவங்க செய்யப்படக்கூடாது, அவங்க எல்லாம் விடப்படக்கூடாது அப்படின்னு நாங்க பேசுறத பாக்குறோமா இல்லையா. அதே நேரத்தில் நிறைய கண்டும் காணாம அப்படி விடப்படுவாங்க, யாரண்டா சமுதாயத்தில் ஏழைகளாக கஷ்டத்தில் உள்ளவங்க, என்னது லிஸ்ட் எல்லாம் வராது அந்த பேர்கள் அப்படின்னு நாங்க நிலைய பாக்குறோம். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த பகுதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்த ஒரு பகுதி, இதுல நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதுல என்ன கருத்து கிடையாதுண்டா, செல்வந்தர்கள் எல்லாம் புறக்கணிக்க வேண்டும் என்பது அல்ல. இப்ப நமது குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களாக செல்வந்தர்கள் இருப்பாங்க, அந்த உறவை நாங்கள் பேண வேண்டும், அண்டை ஆயுதவர்கள் செல்வந்தர்கள் இருப்பாங்க, முக்கியத்துவம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா, ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏழைகள் என்ன செய்யப்படுறாங்க, அலட்சியப்படுத்தப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றால் அது மோசமானது. செல்வந்தர்கள் அழைக்க கூடாதுன்னு சொல்லல, செல்வந்தர்கள் அழைக்கப்படக்கூடாது அப்படியே சொன்னாங்க, அப்படி அல்ல, அதாவது ஏழைகள் புறக்கணிக்கப்படுவதைத்தான் ரசூலுல்லாஹ் மோசமானதாக குறிப்பிட்டார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்க பார்க்கலாம், சில பொழுதுகள் என்னது இப்படி அழைத்தாலும் கூட என்ன செய்வாங்க, அவங்கள கண்டுகொள்றது கிடையாது, யாருக்கு கூடுதலான வரவேற்பு இருக்குமெண்டா, யாரு செல்வந்தர்கள் முக்கியமானவங்க வரவேற்பு கொஞ்சம் பலமா இருக்கும் இல்லைங்களா, இந்த ஏழைகள் வறியவங்களுக்கு எப்படி அதெல்லாம் பலமெல்லாம் இருக்காது வரவேற்பு, அப்படி நடக்குதா இல்லையா, அப்ப இதுவும் கூடாது, இதுவும் அந்த ஜாகிலியத்தை தான் இந்த இதுவும் வருது இல்ல, அப்ப இந்த பகுதியும் இதுல வரக்கூடாது. அப்ப எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் அடுத்ததாக இதில் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்குது, என்னவென்று சொன்னால், அதாவது இப்ப இந்த விருந்து என்ற பகுதி இருக்கு தானே, இப்ப இந்த வலிமா என்பதை நாம் எடுத்துக்கொள்வோம், இதனுடைய உண்மையான நோக்கம் என்னவென்றால் இந்த நபி வழியை நாம் செயல்படுத்துவதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்க, நபி வழி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னா இந்த நடைமுறையை செயல்படுத்துவது, அதற்கு மாற்றமாக என்ன எப்படி வரக்கூடாது என்று சொன்னால், அதாவது ஆடம்பரங்கள், பெருமைகள், பகட்டு இப்படியான இந்த பகுதிகள் என்ன செய்யக்கூடாது, இதுல வரக்கூடாது. இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சுண்ணா என்பது மறக்கடிக்கப்பட்டு இது மேலோங்கி இருப்பதை நீங்க பார்க்கலாம். இது என்ன செய்வது, மேலோங்கி இருப்பதை பார்க்கலாம். நீங்க ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு பகுதி எடுத்து பாருங்க. இப்ப இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லி தந்த வழிமுறை ஒன்றுதான், ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு ஊர்ல என்ன பார்ப்பாங்க, ஒவ்வொரு ஊர்ல எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா அவங்களோட வீட்டுடைய திருமணத்துல அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க அது மாதிரிதான் நாங்க நடந்து கொள்ள வேணும். அவங்க எமக்கு எப்படி அழைப்பு விடுத்தாங்க அது மாதிரிதான் அழைப்பு விடுக்க வேண்டும். இப்படி எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. இப்படியான நிலைகளை பரவலாக நீங்க பார்க்கலாம். சிறிய ஒரு தவறு விடுபட்டாலும் நடக்கும், சிறிய ஒரு தவறு விடப்பட்டாலும் அங்கே வரமாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விருந்துக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா யார் அழைச்சி வர சொல்றாங்கன்னா அனஸ் இப்னு மாலிக். அவருக்கு யார், அவர் சிறுவர், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்துல பணியாளராக 10 வருடங்கள் கடமையாற்றி தோழர். அவர்கிட்ட அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, என்ன சொல்றாங்க, வீட்டுக்கு விருந்துக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அழைச்சிட்டு வாங்க. யார்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, அனஸ் இப்னு மாலிக். அவங்க போய் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், தாய் வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யறாங்க, அந்த அழைப்பை ஏற்று வருகிறார்கள். இன்னும் நமது சமூகத்தில் கட் பண்ண செஞ்சு பார்க்கலாமா, இப்படி ஒரு அழைப்பு நடந்தா அகௌரவப்படுத்தி விட்டார்கள், கேவலப்படுத்திட்டாங்க. சிறுவரை விட்டு அழைக்கிறது ஏற்றுக்கொள்ளலாமா, இப்படி பேசுறாங்களா இல்லையா. அல்லாஹ்வுடைய ரசூல் நாட்டுடைய ஆட்சியாளர் சுபஹானல்லாஹ், ஒரு சிறுவர் அனஸ் இப்னு மாலிக் அழைப்பை ஏற்று அவங்க விருந்துக்கு வருகிறார்கள். சுபஹானல்லாஹ். இன்று நீங்க எடுத்து பாருங்க, அதாவது யாரை விட்டு சொல்வது, எத்தனை நாட்களுக்கு முன்னால் சொல்வது எல்லாம் பாக்குறாங்க. கொஞ்சம் தவறு விட்டாலும் அங்க என்னது பெரிய ஒரு பூகம்பமே வெடிக்கும். அவர்களுக்கு இத்தனை நாட்களுக்கு முன்னால சொன்னாங்க, நமக்கு ஒரு நாள் பிந்தி சொன்னாங்க, புரியுதா, பாக்குறோமா இல்லையா. அவர்களுக்கு அவர் போய் சொன்னாரு, நமக்கு அவர் வரல, இன்னொருத்தர் வந்தாரு. இப்படி எல்லாம் நீங்க பாக்கலாம். சுபஹானல்லாஹ், எந்த அளவு ஜாஹிலியத்து இதுல இருக்குது. அற்ப விஷயங்கள் எல்லாம் செய்கிறார்கள், இதிலே பிடித்துக் கொள்கிறார்கள். பிடித்துக் கொண்டு இந்த நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம், ஊருக்கூறு இந்த இப்படியான நிலைகள். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அடுத்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் உங்களுக்கு சொன்ன இஹ்லாஸான அந்த நோக்கங்கள் மறக்கடிக்கப்பட்டு சில பொழுதுகள் நீங்க பார்க்கலாம். நாங்க வலிமா ஏற்பாடு செய்தோம், அவங்க என்ன அன்பளிப்பு கொண்டு வந்தாங்க அதுக்கேற்பதான் நடக்கும். அவங்க என்ன கொண்டு வந்தாங்களோ அதுக்கேற்பதான் நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம் புகாரியில. இந்த செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருத்தர் வந்து கொடுக்கக்கூடிய அன்பளிப்பை வந்து அவர் திரும்ப பெறுகிறார் என்று சொன்னால், எனது வாந்தி எடுத்து விட்டு மறுபடியும் அதை சாப்பிட்டவருக்கு ஒப்பானதன் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. இன்னொரு விவாதத்தில் நாய் என்று சொல்லுவாங்க, ஒரு நாய் வாந்தி எடுத்து விட்டு அதை மறுபடியும் சாப்பிட்டதுக்கு ஒப்பானதுன்னு சொல்றாங்க. இதன் என்ன புரிஞ்சுக்கொள்ள சொன்னா, இப்ப நேரடியாக அவர் கொடுத்த அன்பளிப்பு அவர் வாங்கல, ஆனா அதுல என்ன எதிர்பார்ப்பு இருக்குது. இப்ப நாங்க அவருடைய வீட்டுக்கு திருமணத்துக்கு போனோம், நாங்க இப்படி செய்தோம், அதே மாதிரி செய்ய வேண்டும், அதே மாதிரி என்னது செய்ய வேண்டும், இப்படி பாக்குறாங்களா இல்லையா. அதே மாதிரி அவர் எவ்வளவு தந்தாரு அதை கேட்பதா நாம் செய்ய வேண்டும். அப்ப இப்படி இவைகள் மேலோங்கி இருப்பதை நீங்க பாக்கலாம். அப்ப அந்த உண்மையான அந்த சுண்ணாவை செயல்படுத்துறது, சுண்ணாவை நடைமுறைப்படுத்துறது என்ற பகுதி இல்லாம இவைகள் நிறைய வந்திருக்குதா இல்லையா. நீங்க எடுத்து பாருங்க, இவைகள் நிறைய இந்த விருந்துகள்ல மேலோங்கி இருப்பதை பார்க்கலாம். எனவே இதன் காரணத்தால் உரிய நன்மைகள் இதன் மூலம் கிடைக்காமல் போயிடும். உரிய நன்மைகள் செய்யாது கிடைக்காதே, நோக்கங்கள் மாறி இருக்கின்றன. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் அடுத்து கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்கிறாங்க. அவர்களை திருமணம் முடித்த சந்தர்ப்பத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹா அன்றைக்கு காலையில் தான் அனுப்பி என்ன செய்யறாங்க, மக்களை எல்லாம் வலிமாவுக்கு அழைத்தார்கள், மக்கள் எல்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னு பாக்குறோம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க சுபஹானல்லாஹ், இதெல்லாம் எவ்வளவு சிம்பிளாக இருந்துச்சு, எவ்வளவு ஒரு சிம்பிளாக எளிமையாக இருந்துச்சு. இன்று நீங்க எடுத்து பாருங்க, இன்று இப்படியான அழைப்புகள் வருமாக இருந்தால் ஒரு நாளைக்கு முன்னால் அழைப்பு வந்தா ஏற்றுக்கொள்வாங்களா, வருவார்களா. அழைப்பு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னால வந்தாதான் நாங்க என்ன செய்வோம், அதை ஏற்றுக்கொள்வோம் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று என்னது இந்த அழைப்பு என்று சொல்லி அதற்கு சில பொழுதுகள் என்ன செய்யறாங்க, அழைப்பிதழ்கள் என்று சொல்லி அதற்கு வீண் விரயம் என்ற ஒரு பகுதி வருவதை பார்க்கலாம். அதாவது வசதி தேவை என்று வந்தால் தவறு கிடையாது, ஆனால் ஆடம்பரம் அதுதான் நோக்கம், அப்படி வந்து விடக்கூடாது. அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இதிலே கவனிக்க வேண்டிய மற்றொரு பகுதி என்னவென்று சொன்னால், இப்ப நாம் பார்க்கிறோம் இந்த வலிமா என்ற விருந்து கட்டாயம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு பதிலளித்தாக வேண்டும் என்ற முக்கியத்துவம் இருக்கிறது. அப்ப இதை புறக்கணிக்கலாமா? இதற்கு வந்து ஒருவர் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு மார்க்கத்தில் ஏதாவது அனுமதிகள் சில சந்தர்ப்பங்களில் வருமா என்று சொன்னால் நிச்சயமாக அப்படியும் இருக்கு. அவைகளை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இப்ப சில பொழுதுகளை எடுத்து பார்க்கலாம், சில திருமணங்கள் அவைகள் வரதட்சணை சீதனம் என்பது என்ன செய்யப்பட்டது, கைகூலி எடுக்கப்பட்டு தான் அது நடக்குது என்று சொன்னால் அதை வந்து ஒருத்தர் என்ன செய்யறாரு, அதை புறக்கணிக்கிறார் என்று சொன்னா எந்த நோக்கத்தில் புறக்கணிக்கிறார் என்றா, இது நபிவழிக்கு மாற்றமான ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தீன் சொல்வது நீங்கள் மகரை உரிய முறையிலே கொடுத்து மனமுடியுங்கள் என்று சொல்கின்றது மார்க்கம். அப்ப இதற்கு நேர் எதிராக என்ன செய்யப்படுது என்று சொன்னா அவர்கள் மீது என்ன செய்யப்படுது, இது திணிக்கப்பட்டு கைகூலி வரதட்சணை வாங்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த உணவு எல்லாம் என்னது, எந்த தடையும் ஹராம் எல்லாம் கிடையாது, அந்த உணவு ஹலால். ஆனால் இந்த தவறை நாம் என்ன செய்வது, அங்கீகரித்ததாக அமையும். அப்ப இதை நாம் சமுதாயத்திலிருந்து இந்த தவறிலிருந்து சமுதாயத்தை மீட்டெடுக்க முடியாத ஒரு நிலை உருவாகும். அதற்காக ஒருவர் என்ன செய்கிறார், புறக்கணிக்கிறார் என்றால் அதை செய்யலாம். அதே போன்று நீங்க எடுத்தீங்க சொன்னா அந்த திருமணம் என்பது ஆண் பெண் எல்லாம் கலப்பு சர்வசாதாரணமாக என்ன செய்யறாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து இருக்கிறாங்க என்று சொன்னா அதுல நாங்க கலந்து கொள்ள கூடாது. ஆண்கள் பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, கலந்து இருக்கிறாங்க, அங்க எந்த ஒரு மறைவும் கிடையாது, ஆண்களுக்கு வேறு பெண்களுக்கு வேறு என்ற எந்த மறைவும் இல்லாமல் எல்லாம் கலந்துதான் நடக்குதுன்னு சொன்னா அதெல்லாம் நாங்க என்ன செய்யக்கூடாது. ஏன், ஒரு தவறை கண்டால் அதை என்ன செய்ய வேண்டும், ஒருவர் கையால் தடுக்க வேண்டும், அதற்கு முடியாத பட்சத்தில் அதை நாவினால் தடுக்க வேண்டும், அதற்கு முடியாத பட்சத்தில் உள்ளத்தால் அதை வெறுக்க வேண்டும். அதான் ஈமான்ல கடைசி பகுதி. அப்ப இதயம் ஒருத்தர் என்ன செய்யல, இதற்கும் ஒரு முன்வரல் என்ற அவற்றை ஈமான் உடைய கடைசி பகுதியும் இல்லை என்ற அர்த்தம். அப்ப இதை அங்கீகரித்ததாக ஆகிவிடும். அன்பிற்குரிய நேர்மையான சகோதரர்களே, அதே போன்று இசை, என்னது இசை என்பது என்ன செய்யுது, அங்க சர்வசாதாரணமாக ஆடல் பாடல் கூத்துகள் இசை நடனம் இதெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் அதை புறக்கணிக்க வேண்டும். அதை நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் அந்த இடத்துக்கு போனால் தடுப்பது கடமை, தடுக்க வேண்டும். அப்ப எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே போல் நீங்க எடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ எடுக்கப்படுகிறது. வீடியோ எடுக்கப்படும் போது எனது பெண்களும் அதிலே அகப்படுகிறார்கள், பாக்குறோமா இல்லையா நிறைய பேருடைய. இப்ப நீங்க எடுத்து பார்க்கலாம், முஸ்லீம் சமுதாயத்தில் கூட என்ன செய்யப்படுது, சமூக வலைதளங்கள்ல அவர்களுடைய திருமண போட்டோக்கள் எல்லாம் ஏத்துறாங்க, எல்லோருக்கும் பார்க்கலாம் என்ற அளவுக்கு என்னது நிலவு மோசமாக இருக்குது. அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாம் இதை பேணும், ஒரு பெண்ணுடைய ஒழுக்கம், பெண் வந்த இஸ்லாமிய இந்த ஆடை முறைகள் இவைகளை பேணுவது, ஹிஜாபுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் என்னது புறக்கணிக்கப்படுவதை நீங்க பார்க்கலாம். அப்ப இப்படியான திருமணங்களை ஒருவர் என்ன செய்ய வேண்டும், புறக்கணிக்கணுமே, அங்க தீமை நடக்குது, அங்க பாவம் நடக்குது, தெளிவாக தெரியுது, அதை உங்களுக்கு தடுப்பதற்கு சக்தி இல்லை என்றால் நீங்கள் கலந்து கொள்ள கூடாது. அதே போன்று நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா பிதாக்கள் அங்கு அரங்கேற்றப்படுகிறது. குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான விஷயங்கள் பிதாக்கள் அரங்கேற்றப்பட்டாலும் அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஆடம்பர திருமணங்கள், ஆடம்பரம் என்று சொல்லும் போது சில பொழுதுகள் அங்கே ஆடம்பரத்தை தவறாக விளங்கக்கூடாது. சிலவங்க என்ன செய்வாங்க, சில திருமண மண்டபங்கள் எடுப்பாங்க, திருமண மண்டபங்கள்ல திருமணம் எடுக்கிறது ஆடம்பரம் கிடையாது, புரியுதா, வசதிக்காக எடுப்பாங்க. சிலவங்க என்ன செஞ்சிருவாங்க, அது மண்டபத்தில் எடுத்து அது என்ன அவங்க ஆடம்பரத்தை செய்யறாங்க, அப்படி கிடையாது, வசதிக்கு செய்வாங்க, அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப அவங்களுடைய வீட்டில் போதிய இடம் இருக்காது, இப்படி எல்லாம் அதுல வரும். ஆடம்பரம் என்பது நாங்க என்ன செய்யுது, அந்த நோக்கங்களை வைத்தான் புரிய வேண்டும். உண்மையில வந்து அந்த நோக்கங்கள் எப்படி அமையுதோ அதை வைத்து நாம் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். இதுல ஆடம்பரம் தான் நோக்கம். ஆடம்பரம் என்பது வீண் விரயம் அதுல வருது. வீண் விரயம் என்பது தாராளமாக அங்கே வருகிறது என்று சொன்னால் இங்கே என்ன செய்யப்படுது, இவைகளை நாம் புறக்கணிப்பது என்பது மார்க்கம் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்பிலே அடுத்த பகுதி என்னவென்று சொன்னால் ஒரு விருந்தினரை கண்ணியப்படுத்தல் என்ற அடுத்த பகுதி. முதல் பகுதியாக நாங்கள் பார்த்தோம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளது, அதோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகள். இரண்டாவது பகுதியை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு விருந்தினரை கண்ணியப்படுத்தல் என்ற பகுதி. இது தொடர்பாக உள்ள பகுதியில் அதாவது நீங்க புகாரியில் ஒரு செய்தி எடுத்து பாருங்க, உக்பத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன செய்றீங்க, எங்களை ஒரு சமூகத்திடம் அனுப்புறீங்க, ஒரு சமுதாயத்தில் நீங்க எம்மை அனுப்பி வைக்கிறீர்கள், நாமும் அங்கு போய் தங்குகிறோம், ஆனால் அவங்க என்ன செய்யறாங்கல்ல, எம்மை விருந்து உபசரித்து கண்ணியப்படுத்துவதில்லை. அவங்க என்ன செய்யறாங்கல்ல, நமக்கு நம்மை விருந்து உபசரித்து அவர்கள் கண்ணியப்படுத்துவது கிடையாது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அப்படி வந்து அவர்கள் உங்களை வந்து கண்ணியப்படுத்தவில்லை என்று சொன்னால், அதற்குரிய வசதிகளை அவங்க ஏற்பாடு செய்து தரல என்று சொன்னால், நீங்கள் உங்களுக்கு தேவையானதை அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லாங்க சொல்றாங்க. அந்த அளவு மிக முக்கியமான என்னது, விருந்தினரை கண்ணியப்படுத்தல். இதில் இன்னொரு பகுதி என்ன வரும்டா, பிரயாணிகள். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, அன்றைய காலங்கள்ல இந்த ஹோட்டல் அதெல்லாம் இருக்குல்ல, அப்படித்தானே, அப்படிதான் இருந்துச்சா? அங்க வீடுகள் அந்த பகுதியில் உள்ளவங்க அவங்களை கண்ணியப்படுத்தணும், வெளியில இருந்து வரக்கூடியவர்கள். இந்த பிரயாணிகளை பொறுத்தவரையில பிரயாணிகளுக்கு இஸ்லாம் ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது. நீங்க எடுத்து பாருங்க, பிரயாணிகளுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு ஜகாத்துல கூட அந்த எட்டு சாரார்கள் ஒரு சாரார் யார் என்று பாத்தீங்கன்னா பிரயாணிகள். அந்த அளவுக்கு இஸ்லாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த பிரயாணி வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாரு, அவருக்கு யாரும் அங்கு உதவுவதற்கு இருக்க மாட்டாங்க, அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இஸ்லாம் ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுப்பதை நீங்க பார்க்கலாம். அப்ப எனவே வெளியூர்லிருந்து வரக்கூடியவர்கள், அப்ப இவர்களுடைய விஷயத்துல அப்ப இவங்க வந்து கூடுதலான முக்கியத்துவத்தை இஸ்லாம் இவர்களுடைய விஷயத்துல வழங்குது. அப்ப இவர்கள் உடைய விஷயத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, உக்பத்தி மூணு ஆமீர் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நீங்க ஒரு விருந்தினருக்கு தேவையான பகுதி அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்கின்ற அளவுக்கு இது முக்கியத்துவம் பெறுகிறது. அதே போன்று அன்புக்குரிய நர்மையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவ்வியாபத்து சலாசத்து ஐயாம், அதாவது அபு சுரை அல் ஹுசாய் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்றார், அல்லாஹ்வுடைய ரசூல் இதை என்னிடம் சொன்னார்கள், இதை நான் மரணமிட்டுக் கொண்டேன். அவங்க சொல்றாங்க, அதாவது விருந்து என்பது மூன்று நாட்கள், சலாசத்து ஐயா மூன்று நாட்கள் தான் என்று சொல்லிவிட்டு, அதுல முதலாவது நாள் என்னது, அவர் நல்ல முறையில் உபசரிக்க வேண்டும். முதலாவது நாள் அவற்றை இருக்கக்கூடியதுல எது நல்லதோ அதை வைத்து அவர் உபசரிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதிலே தொடர்ந்து சொல்கிறார்கள், அல்லாஹுவையும் மறுமையும் நம்பிக்கை கொண்டவர் விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இது வந்து அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தக்கூடியவர், அந்த விருந்தாளி இருக்கிறாரே அவருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் என்னவென்று சொன்னால், அவருக்கு வந்து மூன்று நாட்களுக்கு மேல் தங்குவது என்பது என்னது அனுமதிக்கப்பட்டது அல்ல என்று ரசூலுல்லாஹி சொல்லி ஏன் சொல்றாங்கடா, சில நேரம் அவர் பாவியாகி விடுவார். யாரு, அந்த விருந்து அளித்துக் கொண்டிருக்கிறாரே அவரிடத்துல வசதி இருக்காது, அவரை இவரை கண்ணியப்படுத்துவதற்குரிய போதிய வசதி அவரிடம் இருக்காது. அந்த நேரத்தில் அவரை பாவியாக்கக்கூடிய வேலை என்ன செய்கிறாரு, இவர் செய்கிறார். அதனால ரசூலுல்லாஹி என்ன சொல்கிறாங்க, மூன்று நாட்களுக்கு மேல் அனுமதி இல்லை. அது போக அவர்களுக்குரிய நெருக்கம், அவர்களுக்குரிய அந்த தொடர்பாடல்கள், இதை வைத்து இது வித்தியாசப்படலாம். ஆனா இந்த பொதுவான அடிப்படையை நாம் என்ன செய்ய வேண்டும், இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தி நீங்க பார்க்கலாம், புகாரியில மூன்று நாட்களுக்கு பிறகு உள்ளது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும் போது அதை சதக்கா, அதை தர்மம் என்று சொல்கிறார்கள், சதக்கத்துன் அழகி, அது சதக்கா தான். விருந்தினரை கண்ணியப்படுத்தின கட்டாயமான ஒரு பகுதியா இல்லையா, அது மூன்று நாள் தான். அதற்கு மேல் உள்ள வரக்கூடியது சதக்காவை சார்ந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த பகுதியில் என்னது, நாம் ஒரு இடத்துக்கு விருந்தாளியாக போகிறோம் என்று சொன்னால் அந்த சூழ்நிலைகளை என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும், அவருடைய வசதி வாய்ப்புகளை கவனிக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு பகுதி, இந்த ஒழுங்கை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது ஒழுங்கு, ரெண்டு ஒழுங்கு, அடுத்த மூன்றாவது ஒழுங்கை பொறுத்தவரையில விருந்தினரை வரவேற்றல் என்ற பகுதி, அவர்களை வரவேற்றல். இதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா புகாரில ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம், அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரிவாயத் செய்யக்கூடிய செய்தி, அப்துல் கைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குழுவினர் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்தபோது மர்ஹபன் பில் வஃத் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை வரவேற்றார்கள். அந்த கோத்திரத்தை குழுவினரை வரவேற்றார்கள். உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும், கவலை இல்லாத நஷ்டமில்லாத வரவாக அமையட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். அப்ப அவர்களை வரவேற்றல் என்ற பகுதி என்பதும் இதில் உள்ள ஒழுங்கு, மூன்றாவது ஒழுங்கு. நாலாவது ஒரு ஒழுங்கு இருக்கிறது. நாலாவது ஒழுங்கு என்னவென்றால், ஒரு முறை அதாவது அபு ஷுஐப் என்று சொல்லக்கூடிய ஒருவர், ஒரு நபித்தோழர், அவர் என்ன செய்யறாரு, அவரிடம் வந்து இந்த அதாவது கரிகள் இவற்றையெல்லாம் வெட்டி விற்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். இவர்கிட்ட என்ன சொல்றாருடா, ஐந்து பேருக்கு தேவையான உணவை நீங்க என்ன செய்யுங்க, தயார்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அழைக்க விரும்புகிறேன், ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகத்திலே என்னது அந்த பசியுடைய அந்த அடையாளங்கள் தெரிந்தன. எனவே நாம் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவர்களோடு சேர்ந்து என்ன செய்து மொத்தமாக 5 பேரை நாம் விருந்துக்காக அழைப்போம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க அவர் சொல்றார். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழைப்பை ஏற்று அவர்களோடு வருகின்ற போது இன்னொரு மனிதரும் சேர்ந்து கொள்றார். கூடுதலாக ஒருத்தர் வரார், 5 பேருக்கு தான் சொல்லப்படுது, 6வதாக ஒருத்தர் சேர்ந்து கொள்கிறார். சேர்ந்து கொண்டு வருகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்தவுடன் அவங்கள்ட்ட என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, அதாவது இவர் எங்களை பின்தொடர்ந்து வந்தாரு, நீங்க அனுமதி கொடுத்தால் இவரையும் நாம் என்ன செய்யலாம் இந்த விருந்திலேயே சேர்த்துக் கொள்ளலாம், நீங்க அனுமதி கொடுக்கலன்னா அவர் திரும்பி போயிடுவார். அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அந்த நேரத்தில் அவர் அனுமதி கொடுத்தார் என்பதை நீங்க பார்க்கலாம். அப்ப இது என்னது ஒரு ஒழுங்கு. ஏன்னா சில பொழுதுகள் என்ன செய்வாங்க, சில பொழுதுகள்ல நெருக்கடிகள் ஏற்படும், கூடுதலான எண்ணிக்கை என்ன செய்யறது, சொன்ன எண்ணிக்கையை விட கூடுதலா போய் இறங்கிட்டவன நடக்கும், அங்க நெருக்கடி அவர்களுக்கு சிரமம் எல்லாம் வருமா இல்லையா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹானல்லாஹ் அவங்க பணிவை பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா உடனே கட்டுப்படுவாங்க, எத்தனை பேர் அழைச்சினா அவங்க அதுக்கு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா என்ன கேக்குறாங்க, 5 பேருக்கு தான் நீங்க என்ன சொன்னீங்க அனுமதி, 5 பேருக்கு தான் அழைப்பு எடுத்திருக்கீங்க, ஒருவரை கூடுதலா நம்மோடு வந்திருக்கிறாரு, இவருக்கு அனுமதி கொடுக்கறீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இதுவும் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு ஒழுங்கு. 4வது விஷயம். 5வது ஒழுங்கு என்னவென்று சொன்னால், அதாவது நாம் அவர்களுக்கு சிரமம் கொடுப்பது. அதாவது நாம் ஒரு வீட்டுக்கு என்ன செய்யறோம், விருந்துக்காக செல்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் சிரமம் கொடுக்க கூடாது, அவர்களை நாம் சிரமத்தில் ஆழ்த்துவது. குன்னா இந்த உமர், அதாவது நாங்க உமர் ரலியல்லாஹுவிடம் இருந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொன்னார்கள், நுஹீனா அனித் தகல்லும், அதாவது வீண் சிரமம் எடுத்துக்கொள்ளக் கூடாது, அதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தடை விதித்தார்கள், அது நமக்கு தடுக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். அப்ப எனவே நாங்க என்ன செய்யக்கூடாது, வீண் சிரமங்களை ஏற்படுத்துவது, வீண் சிரமங்களை உருவாக்குவது, இதே மார்க்கம் என்ன செய்யறது, தடுக்கிறது. அதே போன்று அடுத்த ஒரு பகுதி என்னது, அதாவது வீண் விரயம் என்ற பகுதி. சிலர் நீங்க எடுத்து பார்த்தோம், நாங்க சொன்னமா இல்லையா, சிலர் வந்து என்ன செய்வாங்க, சமூகத்தில் தனது அந்தஸ்து தனது செல்வம் இதையெல்லாம் காட்டுறதுக்கு எதை பயன்படுத்துவாங்கன்னா, இந்த மாதிரி இடங்களை, தனது திருமணத்தை பந்தாவாக ஊருக்கே தெரியக்கூடிய அளவுக்கு, பேர் போற அளவுக்கு, என்னை மாதிரி இந்த ஊர்ல யாரும் என்ன செய்யல, ஒரு திருமணத்தை நடத்தல் என்ற அளவுக்கு என்ன செய்வாங்க, அப்படியெல்லாம் அவர்கள் செய்வார்கள் என்றால் இது வீண் விரயம். இதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் எப்படி சொல்கிறான், உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனா வீண் விரயம் செய்யாதீங்க. உண்ணுவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது, பருகுவதற்கு அனுமதி இருக்குது, ஆனா வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அதே போன்று நீங்க எடுத்து பாருங்க, நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், ஏழைகள், அதே போன்ற பிரயாணிகள், இவர்களுக்குரியதை நீங்கள் கொடுத்து விடுங்கள், அவங்களுக்குரியதை கொடுங்க, அதுல கூட நீங்க வீண் விரயம் செய்யாதீங்கன்னு சொல்றான். அதில் கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, வீண் விரயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள். என ஷைத்தான் தான் அல்லாஹுடைய நியமத்தை புறக்கணித்தவன், அல்லாஹுக்கு குஃபுர் செய்தவன். அந்த வழியில போகக்கூடியவங்க தான் யாரு, இந்த வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஆமுல் இஸ்னைன், அதாவது இருவருடைய உணவு 3 பேருக்கு போதுமானது, 3 பேருடைய உணவு 4 பேருக்கு போதுமானது. இப்படி தான் ரசூலுல்லாஹி ஏன் சொல்றாங்கடா, அதாவது அதுல பரக்கத்து இருக்குது. ஒரு மூமினுடைய உணவுல என்ன இருக்குது, பரக்கத்து இருக்குது. முதல்ல அந்த மனோநிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும், வளர்த்துக் கொள்ள வேண்டும், அப்படி என்ற பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த வலிமாவிலே பெரிய வலிமா இது. ரசூலுல்லாஹி கொடுத்த வலிமாக்கல்லே, அதாவது பெரிய வலிமா என்று சொல்லி எதை சொல்லலாம், புகாரில் நீங்க பார்க்கலாம், அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அதாவது ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி வந்து மனம் முடித்த போது என்ன செஞ்சாங்க, அவங்க ஒரு ஆட்டை வலிமாவாக கொடுத்தாங்க. இதுதான் பெரிய வலிமா, அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்த வலிமா என்னது, மிகப்பெரிய வலிமா இதுதான். ஒரு ஆட்டை அவங்க என்ன செஞ்சாங்க, விருந்தாக அளித்தார்கள். ஆனா இந்த சமுதாயத்தில் நீங்க எடுத்து பாத்தீங்களா, ஒருத்தர் தன்னிடம் உள்ள வசதி, அந்த வசதிக்காக அவர் என்ன செய்யறாரு, அதிகமானவர்கள் அழைத்து கொடுக்கிறாங்கன்னா மார்க்கம் தவறு என்று சொல்லல, ஆனால் அது ஆடம்பரம் என்ற பகுதி, அது வரக்கூட வீண் விரயம் ஆடம்பரம் என்ற பகுதி. அவர் வந்து இப்படி செய்தாரு, வெளியில கொஞ்சம் பேசாதீங்க, அந்த கதவை மூடிட்டுங்க, இந்த கதவை மூடி வெளியில சவுண்டிங் உள்ளவர். அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, என் அருமையான சகோதரர்களே, அப்ப என்ன செய்யறாங்க, சிலவனுடைய நோக்கம் எப்படி அமைதுண்டா, அவர் பக்கத்து வீட்டில் அவர் அப்படி செய்தாரு, இவர் இப்படி செய்தாரு, அப்ப அதை விட நாங்கள் கூடுதலாக செய்து காட்ட வேண்டும் என்ற நோக்கங்கள். அப்ப இதுதான் தடுக்கப்படுகிறது. அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா மனம் முடித்தாங்க. அவர்களை மனம் முடிக்கும் போது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எந்த ஒரு கறி மாமிசம் எதுவும் அங்க இருக்கல, அதாவது ஹைஸ் என்று சொல்லக்கூடிய உணவு, ஐஸ் என்று சொன்னா பால் கட்டி நெய் இந்த பேரித்த பழம் கலந்த ஒரு உணவு, இதுதான் வலிமாவாக கொடுக்கப்படுது. அது என்ன செய்யறாங்க, ஒரு போர் விரித்து அதுல மக்களுக்கு கொண்டு வந்து போடுறாங்க. மக்கள் போட்டதை வைத்தான் ரசூலுல்லாஹ் வலிமா கொடுத்தாங்க. மக்களிடம் என்ன செய்யறாங்க, போட்டதை வைத்து வலிமா கொடுத்தாங்க. அப்ப எவ்வளவு எளிமையாக இது இருந்துக்குன்னு பாருங்க, சுபஹானல்லாஹ். அப்ப இப்ப வந்து நீங்க எடுத்து பாருங்க, வலிமாண்டா இப்படி இருந்தாதான் வலிமா, இல்லைன்னா என்ன கிடையாது, வலிமா இல்லைன்ற அளவுக்கு எல்லாம் இப்ப ஆக்கிவிட்டாங்க. அதே போன்று நீங்க எடுத்து பார்க்கலாம், இன்னும் ஒரு செய்தியில புகாரில் நீங்க பார்க்கலாம், இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் தனது சில திருமணங்களுக்கு, அதாவது இரண்டு முத்தளவு கையுடைய இரண்டு அல்லளவுக்கு கோதுமை, அதைத்தான் செய்யறாங்க சமைத்து வலிமாவாக கொடுத்தார்கள் என்ற செய்தியை நீங்க பார்க்கலாம். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, வீண் விரயம் என்ற பகுதி, இந்த வீண் விரயம் என்ற பகுதியை அல்லாஹ் வெறுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குலு உண்ணுங்கள், வஷ்ரபு அதே போன்று பருகுங்கள், அதே போன்று தர்மம் செய்யுங்கள், அதே போன்று வல்பசு அணியுங்கள், ஆனால் பெருமையின்றி வீண் விரயம் இன்றி என்ற ஹதீஸ நீங்க அகமத் போன்ற கிரந்தங்கள்ல பார்க்கலாம். அப்ப எனவே அதே போன்று அல்லாஹ் சொல்றான், கையை ஒரேடியா விரிச்சிடாதீங்க, அதே போன்று இறுக்கி பிடிச்சு கூட மாதிரிங்க. நடுநிலை அல்லாஹ் சொல்றானா இல்லையா, வல்லதீன இதா அன்ஃபக்கு அவர்கள் செலவழித்தால் வீண் விரயம் செய்யவும் மாட்டார்கள், இறுக்கி பிடித்துக் கொள்ளவும் மாட்டார்கள், நடுநிலையே பேணுவார்கள், அது இருக்க வேண்டும். அதை அல்லாஹ் விரும்புகிறான். இது ஐந்தாவதாக நாம் கவனிக்க வேண்டிய ஒழுங்கு. ஆறாவது ஒழுங்கு என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு ஒழுங்கு சொல்கிறான். இது வந்து யாருடைய திருமணம்டா, ஜைனப் பின் ஜஹஷ்னோட ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சாங்களா இல்லையா, அதோடு சம்பந்தப்படுத்த இந்த வசனம் இறக்கி வரப்படுகிறது. இது நீங்க சூரத்துல் அஹ்சாப்ல 53வது வசனமாக பார்க்கலாம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், அதாவது மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, அவனுடைய அனுமதி இல்லாம அழைப்பின்றி நீங்க நுழையக்கூடாது. அது மாத்திரமல்லாமல் எனது உணவு தயாராவதற்கு முன்னால முன்கூட்டியே போய் அமர்ந்துடாதீங்க. உணவு தயார் செய்யப்பட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல் அழைப்பாங்க, அப்ப நீங்க போனால் போதுமானது. முன்கூட்டியே போய் என்ன செய்யறது, உணவு தயாராகும் வரை நீங்க அங்க அமர்ந்து விடாதீர்கள் அப்படி என்று சொல்லி, இது அதுவைத்தும் அழைக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, அழைப்பை ஏற்று செல்லுங்கள். ஃபைதா தைந்தும் உங்களுக்கு உணவெல்லாம் பரிமாறப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு என்ன செய்யுறீங்க, கலைந்து சென்று விடுங்கள். அங்க உட்கார்ந்து நீண்ட நேரம் அல்லாஹ்வுடைய ரசூலோடு பேச வேண்டும் என்றதெல்லாம் அப்படி நீங்க எதிர்பார்க்க கூடாது. அது என்ன செய்யுதுண்டா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வந்து நோவினை ஏற்படுத்துது, அவங்களுக்கு நோவினை தருகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு இதை சொல்வதற்கு வெட்கப்படுறாங்க, உங்களுடைய சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள், ஆனா அல்லாஹ் உண்மையை சொல்வதில் வெட்கப்படக்கூடியவன் அல்ல என்ற வசனம் இறங்குகிறது. அப்ப இதுல கூட என்னது, இப்போ உதாரணத்துக்கு நாங்க ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு விருந்துக்கு போறோம் என்று சொன்னா என்ன செய்யறது, அவங்க கூட என்னது இவர் போகமாட்டாரான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது, இவர் என்னது போக மாட்டாரான்னு அளவுக்கு நாம் அங்கு இருக்கக்கூடாது. நிலைகளை சூழ்நிலைகளை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். வன்பிக்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த ஒழுங்கு ஜைனப் பின் ஜஹஸ்னுடைய திருமணத்துக்கு, அந்த திருமணத்தை எடுத்து பார்த்தா சுமார் 300 பேர் என்ன செய்தாங்க, அந்த வலிமாவில் கலந்து கொண்டாங்கன்றத நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுக்கு உணவை யார் அனுப்பி வைக்கிறாங்க, உம்மு சுலைம் அனுப்பி வைக்கிறாங்க. உம்மு சுலைம் அவர்கள் உணவை ஹைஸ் என்ற உணவை தயாரித்து அனுப்புறாங்க, ஒரு சிறிய அளவில் தான் அனுப்புறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வைத்து அதில் துவா செய்கிறார்கள், அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்தான். அனஸ் ரலி அவங்களை அனுப்புறாங்க, அனைவரையும் போய் என்ன செய்ய அழைத்து வாருங்கண்டு அவங்க போய் அழைத்து வராங்க. 10 பேராக அமர்ந்து என்ன செய்தார்கள், அந்த சாப்பாட்டை உட்கொண்டார்கள். 300 பேர் வரை என்ன செய்தாங்க, உண்டாங்கன்னு சொன்னா அப்ப என்ன செய்யக்கூடாது, கூடுதலான எண்ணிக்கை இருந்தா நாங்க திருமணத்துல கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்ல முடியாது. 300 பேர் என்ன செய்தாங்க, சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்னது, அனுமதி, ஒருத்தர் வசதி இருந்தா செய்யலாம், அனுமதி இருக்குது. அதுக்காக கடன் எடுத்து இல்லைங்களா, இப்படி செய்யக்கூடாது, இப்படி மார்க்கம் சொல்லல. அப்ப எனவே என் அருமையான சகோதரர்கள், இது ஆறாவது ஒழுங்கு. அதே போன்று ஏழாவதாக உள்ள ஒழுங்கு என்னவென்று சொன்னால், அதாவது வலதை முற்படுத்தல் என்ற பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை, ஒரு நாள் இரவு ரசூலுல்லாஹ் தூக்கத்தில் ஒரு கனவை காணுகிறார்கள். அந்த கனவுல இது முதலாவது வலதை விட வயதிலே மூத்தவர்களை முற்படுத்தல்ன்றதுக்கு ஒரு இந்த ஒழுங்கு. அந்த கனவுல ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, மிஸ்வாக் செய்யறாங்க. மிஸ்வாக் செய்து விட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் மிஸ்வாக் செய்த அந்த குச்சியை எடுப்பதற்கு இரண்டு பேர் போட்டி போடுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அதில் சிறியவருக்கு, வயதில சிறியவருக்கு கொடுக்க முனைகின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்லப்பட்டது, வயதிலே மூத்தவருக்கு நீங்கள் அதை கொடுங்கள் என்ற செய்தியை நீங்க முஸ்லீம்ல பார்க்கலாம். அப்ப இந்த செய்தியை வைத்து வயதில் மூத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்ற ஒரு பகுதி. இது இன்னொரு பகுதி இருக்குது, என்னவென்றால் வலதை முற்படுத்தல் என்ற பகுதியும் இருக்குது. ரசூலுல்லாஹ் ஒரு முறை பாலை அருந்து விட்டு என்ன செய்யறாங்க, வலது புறம் ஒரு சிறுவன், இடது புறம் வயதில் மூத்தவங்க இருக்கிறாங்க, சிறுவன்ட்ட அனுமதி கேட்கிறாங்க. இடதுபுறத்தில் உள்ள வயதில் மூத்தவங்களுக்கு கொடுக்கவான்னு சொல்லி கேட்கும் போது இல்ல. அவர் சொல்றாரு, நீங்கள் அருந்திய அந்த பாலை நான் முதலில் அருந்துவதை விரும்புகிறேன் என்று அவர் சொல்றார். அப்ப எனவே இங்க வலதுக்கு வலதை முற்படுத்தல் என்ற பகுதியும் இந்த ஒழுங்குல கவனிக்கப்படும். அடுத்ததாக எட்டாவதாக கவனிக்க வேண்டிய ஒரு ஒழுங்கு என்னவென்று சொன்னால், ஒருவர் இப்படியாக விருந்துகளுக்கு சென்றதன் பிறகு செய்ய வேண்டிய துஆ பிரார்த்தனை. நிறைய பேருக்கு வந்து துஆ வரவே இல்லையோ குறைகள் வரும். இல்லைங்க அவன் சொல்றது, சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அடுத்த லிஸ்ட் என்னது, அதுல உப்பு போதாது, இது போதாது, அது போதாது, இப்படியே குறைகளை பட்டியலிடுவதுதான் நிறைய நீங்க பார்க்கலாம். துஆக்கள்ல வந்து நிறைய பேர் மறந்துடுறாங்க. இப்ப துஆக்களை பொறுத்தவரையில அதுல வந்து அல்லாஹு மத்தீமன் அத்அமனி வஸ்கீமன் சகானி வஸ்கீமன் அஸ்கானி, முஸ்லீம்ல நீங்க பார்க்கலாம், 5383 செய்தியாக அல்லாஹ்விடத்தில் எனக்கு உணவளித்தவனுக்கு நீ உணவளிப்பாயாக, எனக்கு புகழ் இந்த குடிபானத்தை தந்தவனுக்கு நீ குடிபானத்தை வழங்குவாயாக, இப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி அவர்கள் கேட்ட துவா, இந்த துவாவை கேட்கலாம். அதே போன்று இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் அல்லாஹும் பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஃஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் என்ற செய்தி அஹ்மதில் பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு புஸ்ர் என்ற நபித்தோழர் என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சாப்பிட்டு விட்டு செல்லும் போது பிரார்த்தனை செய்ய ரசூலுல்லாஹி சொல்லும் போது நபி வந்து துவாவை செய்தான், அல்லாஹும் பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஃஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். இந்த துவா வந்து நீ அவர்களுக்கு அளித்த உணவிலே பரக்கத்து செய்வாயாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களுக்கு அருள் புரிவாயாக என்று சொல்லக்கூடிய இந்த துவா. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த ஒழுங்குகளை இதுல கவனிக்க வேண்டும். அதே போன்று அடுத்ததாக இப்ப விருந்து என்று சொல்லி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நிறைய விருந்துகள் நமது சமுதாயத்தில் இருக்குது. அதுல பல விருந்துகள் சில பொழுதுகள் என்னது, ஷிர்கானவைகள் சம்பந்தப்பட்டது, மௌலிதுகள் இல்லைங்களா, மௌலிதுகளோடு சம்பந்தப்படுத்தி விருந்து வரும் என்றால் கலந்து கொள்ள முடியாது. ஏன்னா மௌலித பாடல்கள் என்பது ஷிர்கான வார்த்தைகளை உள்ளடக்கியது, அல்லாதவர்களை வந்து புனிதப்படுத்தக்கூடிய முக்கியத்துவப்படுத்தக்கூடிய அப்படியான விருந்துகள் அதில் கலந்து கொள்ளக்கூடாது. அதே போன்று பிதத்துகள் சார்ந்த விருந்துகள் என்றால் அவைகளை நாம் புறக்கணிக்க வேண்டும். அதே போன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஹத்னாவுக்கு விருந்து வைத்துக்கிறாங்க. ஹத்னாவை பொறுத்தவரையில அதாவது இயற்கையான விஷயங்கள், இயற்கையாக ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு தானே பிணகம் வெட்டுதல், மீசையை கத்தரித்தல், இதுக்கெல்லாம் உணவு கொடுக்கிறாங்களா, சாப்பாடு கொடுக்குறாங்களா, எடுத்து பாருங்க, மீசையை கத்தரித்தல், நகம் வெட்டுதல், அக்குள் முடிய களைதல், மறைவெடுத்துல முடிய, இதுக்கெல்லாம் உணவு வச்சா என்ன ஆகும். அப்ப இதுல உண்டாதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதையும் சொல்றாங்க, சுன்னத் என்பதையும் சொல்றாங்க. அப்ப இதுக்கு என்னது, அப்ப இந்த நடைமுறை என்பது ஒரு பிழையானது என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அகீகா ரசூலுல்லாஹ் என்னது, ஆண் குழந்தைக்கு 2 ஆடுகள், பெண் குழந்தைக்கு 1 ஆடு என்று சொல்றாங்க. இதை வந்து உணவாக கொடுக்கலாம், அதுக்கு ஒரு அடிப்படை அங்க இருக்கு, அதுக்கு என்னதாங்க ஒரு அடிப்படை இருக்கு. என்ன செய்யறாங்க, அதை நீங்க இப்படித்தான் ஆட்டு இறைச்சியை கொடுக்க வேணும், உணவாக அப்படி எல்லாம் சொல்லல, சொல்லுவாங்க கீயா கொடுங்கன்னு சொல்றாங்க. உணவாக கூட ஒருத்தர் என்ன செய்யலாம், அதை சமைத்து கூட கொடுக்கலாம், அதற்கு அடிப்படை இருக்கிறது. அதே போன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப சிலர்கள் வந்து என்ன செய்யறாங்க, அதாவது 40வது நாள் குழந்தை பிறந்த 40வது நாள், இதற்கு எந்த ஒரு அடிப்படையும் மார்க்கத்தில் கிடையாது. அதே போன்று கந்தூரி கத்தம் என்று பெயர்ல வரக்கூடிய விருந்துகள், நாம் இதெல்லாம் செய்யணும் புறக்கணியன். இவைகள் நிறைய பித்யத்துகள் சிறுக்குகள் அதுல நிறைய இருக்கிறது. அதே போல எடுத்தீங்களா, பெண் பிள்ளைகள் பருவ வயதை அடைந்தால் அதற்கு விருந்து வைக்கிறாங்க. இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பகுதி, மறைக்க வேண்டிய ஒரு பகுதி, இது அப்படித்தான சமுதாயத்தில். அப்ப இதற்கெல்லாம் விருந்து என்பது கூடாது, மார்க்கம் நமக்கு சொல்லி தந்ததல்ல. அதே இடத்துல வீடு குடி போகின்ற போது அதற்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு, புகாரில் ஒரு ஹதீஸ்ல அதற்கு ஆதாரம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து, வீடு குடி போகும்போது ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு விருந்து கொடுக்கிறாருன்னா கொடுக்கலாம். அதே நேரத்தில் என்னது, ஜின்களுடைய பாதிப்பு வராது என்பதற்கு அந்த நோக்கத்தில் மாட்டை என்ன செய்யறாரு, அங்க வச்சு நிலையில வச்சு அறுக்கிறாரா, இது வந்து கூடாது. அல்லாஹுக்காகத்தான் அறுக்க வேணும், ஜின்கள் சைத்தானுடைய பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக அந்த நம்பிக்கை ஒருத்தர் செய்வார், அது ஷிர்க், அந்த பகுதிக்கு போகக்கூடாது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இப்படியான சில ஒழுங்குகள் இதில் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப இஸ்லாம் நமக்கு இதுக்கு நிறைய உன்னதமான சில ஒழுங்குகளை நமக்கு காட்டி தருகிறது. அதே போன்று திருமணங்கள்ல மிக எளிமையானது, எளிமையான திருமணம் தான் பரக்கத்து நிறைந்தது என்ற ஹதீஸ் வந்து பலவீனமானது, அது நீங்க பரவலாக சொல்றதை நீங்க பார்க்கலாம். வலிமா விருந்துகள்ல, திருமண விருந்துகள்ல, அதாவது எளிமையாக கொடுக்கப்படுகின்ற விருந்து தான் பரக்கத்து நிறைந்தது என்ற செய்தி அகமதில் இடம்பெற்றாலும் அதுல வந்து ஹமாத் இப்னு சலமா என்ற ஒரு அறிவிப்பாளர் தொடர்பாக விமர்சனம் இருக்கின்ற காரணத்தால அது ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல. ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்யறது, அதுல வந்து ஒருவர் வந்து கூடுதலான ஒரு சுமையை சுமப்பதோ கடன் பெறுவது என்பதோ அல்ல, தனக்கு எது முடியுமோ அதை அவர் என்ன செய்வது, அங்கே அவர் கவனத்தில் எடுக்க வேண்டும். என வலிமாவை பொறுத்தவரை நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய பகுதி என்னவென்று சொன்னால், அதாவது அதை வந்து திருமணத்தை அறிவித்தல் என்பது பகுதி முக்கியமானது. ஒரு சமுதாயத்தை நீங்க எடுத்து பாருங்க, இந்த விபச்சாரம் திருமணம் இதுக்குள்ள வித்தியாசமே அதுதான், திருமணம் என்பது என்ன, அதை வந்து அறிவிக்க வேண்டும், விளம்பரப்படுத்த வேண்டும். அப்பதான் ஊருக்கு தெரியும், இவர் இன்னார் வந்து இன்னார திருமணம் முடித்திருக்கிறாங்க என்பது தெரியும். அதுக்கு தான் இந்த வலிமாவை இஸ்லாமிய இந்த அளவு வலியுறுத்துது. அது விளம்பரப்படுத்துவேன். சில நேரது சில பொழுதுகளை நீங்க பார்க்கலாம், இவங்க திருமணம் முடிச்சுட்டாங்களோ என்று கேட்கக்கூடிய அளவுக்கு எப்படி அமைஞ்சிடக்கூடாது, தெரிய வேணும். அப்படிதான் அதுதான் இஸ்லாமிய செய்தி. ரசூலுல்லாஹி சொல்ல ஆலினு நிக்கா, நிக்காவை நீங்க என்ன செய்யுங்க அறிவிங்க என்று சொல்லுவாங்க, சொல்றாங்கன்னா அதுதான் நோக்கம். அப்ப எனவே அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் இதை சொல்கிறது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஒழுங்குகள், இந்த விருந்தோடு சம்பந்தப்பட்ட இந்த ஒழுங்குகளை ஓரளவு நாம் இந்த வகுப்பினூடாக உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். அல்லாஹ் மிக அறிந்தவன் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.